வாரம் ஓர் அலசல். இன்றைய வலிகள் நாளைய மாற்றமாக மலரும்.
தென்கொரியாவின் பியாங்சாங் நகரில் மார்ச் 9 முதல் 18 வரை நடைபெற்ற குளிர்கால மாற்றுத்திறனாளர்கள் ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகள் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் கோலாகலமாக நிறைவடைந்துள்ளன. இந்த போட்டிகளில் கலந்து கொண்ட வீரர்கள் ஒவ்வொருவர் வாழ்வும் இன்றைய வலிகள் வேதனைகள் நாளைய வாழ்வில் மாற்றமாக மலரும் என்பதையே உலகிற்கு உணர்த்துகின்றது. 26 வயது நிரம்பிய ஆஸ்திரேலிய விளையாட்டு வீரர் ஜான் பொலார்ட் அவர்கள் ஸ்னோபோர்டு போட்டியில் கலந்து கொண்டவர். 30 முன்னர் இவர் பணியையே பார்த்தது கிடையாதாம். ஆனால் இவரின் உடல்நிலை இந்த விளையாட்டில் கலந்து கொள்ளச் செய்துள்ளது. மேற்கு ஆஸ்திரேலியாவில் எஸ்பரான்ஸ் கடற்கரை பகுதியில் வீலே வளைகுடாவில் 2 சுறா மீன்கள் இவரை கடித்ததில் இவர் தனது இடது கையையும் வலது காலையும் இழந்துள்ளார். பின்னர் ஒருநாள் இவர் தன் நண்பர்களோடு கனடா சென்ற சமயம் ஸ்னோபோர்டு விளையாட்டு பற்றி அறிந்து அதை கற்று தற்போது தனது வேதனைகளை மாற்று வழியில் மலரச் செய்து வருகின்றார்.
பியாங்சாங் நகரில் நடந்த மாற்றுத்திறனாளர் ஐஸ் ஹாக்கி விளையாட்டில் கலந்து கொண்டவர் நார்வே நாட்டு லெனா ஷ்ரோய்தர். ஐஸ் ஹாக்கி விளையாட்டில் கலந்து கொண்ட 135 வீரர்களில் இவர் ஒருவர் மட்டுமே பெண். இந்த அணியில் இவர் இரும்பு பெண்ணாக வெளிப்பட்டார் என செய்திகள் கூறுகின்றன. நான் பெண் என்பதால் என்னை வலிமை குறைந்தவராக எண்ணி எளிதாக நடத்த வேண்டாம் என்று சொல்கின்றார் ஷ்ரோய்தர். பிறந்தபோதே ஸ்பீனா பிஃபிதா என்ற நோயால் தாக்கப்பட்டவர் இவர். அதாவது முதுகு தண்டுவடம் ஒன்றாக இணைக்கப்படாமல் ஏற்படும் குறையால் பிறந்த இவர் மாற்றுத்திறனாளர் ஐஸ் ஹாக்கி விளையாட்டில் கலந்து கொண்ட 2வது பெண்ணாவார். 15 வரை அதிகமாக நடந்த தன்னால் சக்கர நாற்காலியில் அமர்வதையே ஏற்க முடியவில்லை என்கின்றார் இவர். தற்போது 25 நிரம்பிய இவர் ஆண்களோடு கடுமையாக போட்டி போட்டு விளையாடி வருகின்றார். இடுப்புக்கு கீழே செயலிழந்தவர்கள் விளையாடும் விளையாட்டு இது. இதில் தன்னை நிலைநிறுத்த மிகவும் கடுமையாக உழைக்க வேண்டியிருந்தது என்றும் சொல்கின்றார் ஷ்ரோய்தர்.
அன்பர்களே, நினைப்பது போல் எல்லாருக்கும் வாழ்க்கை அமைந்து விடுவதில்லை. அழகாய் அமைந்த வாழ்க்கையை கூட சிலருக்கு வாழத் தெரிவதில்லை. வாழ்க்கையில் கற்றுக்கொள்வதில் குழந்தை போல் இரு. ஏனெனில் குழந்தைக்கு அவமானம் என்றால் என்னவெனத் தெரியாது. அது விழுந்தவுடன் அழுது முடித்து திரும்பவும் எழுந்து நடக்கும். வாழ்வில் ஜெயித்து காட்டும் மாற்றுத்திறன் உள்ளவர்களும் குழந்தை போலவே கற்றுக்கொள்கின்றனர். இவர்கள் உடலிலும் உள்ளத்திலும் எதிர்கொண்ட வலிகளை வருங்கால மாற்றமாக மலரச் செய்கின்றனர். வலிகளிலே முடங்கி கிடப்போருக்கும் கிரியா ஊக்கியாக இவர்கள் திகழ்கின்றார்கள். ஒருமுறை ஒரு தேனீயை பார்த்து பறவை ஒன்று, ஓய்வில்லாத கடின உழைப்பின் மூலம் நீ தேனை தயாரிக்கின்றாய், ஆனால் மனிதர் அந்த தேனை உன்னிடமிருந்து திருடி விடுகின்றனர், அதற்காக நீ வருத்தப்படுவதில்லையா என கேட்டதாம். அதற்கு தேனி புன்னகையுடன் சொன்னதாம், இல்லை, இல்லவே இல்லை. ஏனென்றால் மனிதர் என்னிடமிருந்து தேனை மட்டும்தான் திருட முடியும், ஆனால் தேனை உண்டாக்கும் கலையை அவர்கள் ஒருபோதும் என்னிடமிருந்து திருட முடியாது. அதேபோல்தான் அன்பர்களே, ஒருவரின் திறமை, தன்னம்பிக்கை, உழைப்பு போன்றவற்றை அவரிடமிருந்து வேறு யாராலும் திருட முடியாது.
அன்பு நெஞ்சங்களே, யாரும் யாரிடமிருந்தும் வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்ளலாம். ஒருமுறை காந்திஜி அவர்களுக்கு சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களிடம் உரையாடும் வாய்ப்பு ஏற்பட்டது. அப்போது ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு பேராசிரியராக பணியாற்றினார். ராதாகிருஷ்ணன் அவர்களின் புலமை, தத்துவ ஞானம், எதனையும் புரிந்து கொண்டு விளக்கும் சொல்லாற்றல் ஆகியவற்றைக் கண்டு மகாத்மா வியந்து போனார். அப்போது காந்தியடிகள் ராதாகிருஷ்ணன் அவர்களை பார்த்து, நீங்கள் எனக்கு கண்ணன் மாதிரி, நான் உங்களிடம் அர்ஜுனனாக பாடம் கேட்க விரும்புகின்றேன் என்று கூறினாராம். காந்திஜி அவர்களே கண்ணன் என்று புகழ்ந்து பாராட்டிய தத்துவமேதை ராதாகிருஷ்ணன் அவர்கள் இத்தனைக்கும் காந்திஜியை விட 17 இளையவர். எனவே விடய ஞானங்களை கற்றுக்கொள்வதிலும் அவற்றில் தேர்ச்சி பெறுவதிலும் வயது என்பது தடையல்ல. கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளும் முறையும் கற்றுத் தேர்வதில் ஈடுபாடும் அக்கறையும் தான் மிக முக்கியம். இத்தகைய உணர்வு ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு மாணவ பருவத்திலேயே இருந்ததாம். இதுதான் அவரை புகழின் உச்சிக்கு கொண்டு சென்றது என சொல்லப்படுகின்றது.
அன்பர்களே, மாற்றுத்திறன் கொண்டவர்களோ குழந்தைகளோ யாரிடமிருந்து எங்கிருந்து நல்லவை வந்தாலும் அதனை கற்றுக்கொண்டு வாழ்வில் முன்னேற முயற்சிக்க வேண்டும். ஆனால் மனிதரை முன்னேற விடாமல் குழந்தை பருவத்திலே முடக்கப்படும் நிலைகளும் நம் சமூகங்களில் நிலவுகின்றன. அப்பா வாங்கிய 5000 ரூபாய் கடனுக்காக மகன் ஒருவன் 20 ஆண்டுகள் கொத்தடிமையாக இருந்துள்ளான். அந்த மகனின் குழந்தை பருவம் மின்வேலிக்குள் முடிந்தது என ஊடகம் ஒன்றில் செய்தி வெளியானது. இந்தியாவில் கொத்தடிமை தொழில்முறை சட்டவிரோதமானது என்று 40 ஆண்டுகளுக்கு முன்பே தடை செய்யப்பட்டிருந்த போதிலும் இது நாடு முழுவதும் லட்சக்கணக்கானவர்களை தொடர்ந்து பாதித்து வருகின்றது. அநேக நேரங்களில் பாதிக்கப்படுகின்ற குழந்தைகள் அரிசி ஆலைகள், செங்கல் சூளைகள் போன்ற பணியிடங்களில் பிறந்து அவர்களது பெற்றோர்கள் வாங்கிய கடனை அடைப்பதற்காக அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் வேலை செய்தே கழிக்கின்றனர்.
தமிழ்நாட்டில் உள்ள ஓர் அரிசி ஆலையில் பிறந்து அவருடைய சகோதரன் சேர்ந்து வளர்ந்த அப்பு என்ற சிறுவனின் வாழ்க்கை கதையும் இப்படித்தான் இருந்தது. இவனுடைய தந்தை வாங்கிய கடன் வெறும் 5000 ரூபாய் மட்டுமே. இருப்பினும் இந்த கடனை அடைப்பதற்கு பல ஆண்டுகளாக அப்பு வேலை செய்ய வேண்டியிருந்தது. இப்போது அப்புவின் மகனும் அவரை பின்பற்றி அங்கு தொடர்ந்து வேலை செய்து வருகின்றான் என்று சொல்லப்படுகின்றது. அப்பு அவருடைய குழந்தை பருவத்தை நினைத்து பார்க்கும்போது அரிசி ஆலையில் வேலை செய்தது மட்டுமே அவரது நினைவில் இருக்கின்றது. மற்ற பிள்ளைகளைப் போல் பள்ளிக்கூடம் செல்வதற்கோ அல்லது நண்பர்களுடன் விளையாடுவதற்கோ அப்புவுக்கு நேரம் இருந்ததில்லை. சிறுவனாக இருந்தபோதும் ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் அரிசி மூட்டைகளை அப்பு சுமந்திருக்கின்றார். அவருடைய தந்தை இறந்த பிறகும் கூட தனது தந்தையின் கடனை அடைப்பதற்கு தொடர்ந்து வேலை செய்யுமாறு அவர் கட்டாயப்படுத்தப்பட்டார். அடிக்கடி மிக மோசமாக நடத்தப்பட்டதுடன் அரிசி ஆலையை விட்டு வெளியே செல்வதற்கும் அப்புவுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது.
மார்ச் 19 கடந்த திங்களன்று வெளியான ஒரு செய்தியில், ஆர்டலி முறை ஒழிக்கப்பட்ட பின்னரும் எத்தனை காவலர்கள் இன்னும் உயர் அதிகாரிகளின் வீட்டில் வேலை பார்க்கின்றார்கள் என்று தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியதாக இருந்தது. தமிழக காவல்துறையில் பணியாற்றும் காவலர்கள் கடும் மன அழுத்தத்தில் வேலை பார்க்கின்றார்கள் என்றும், காவலர்களுக்கு உரிய முறையில் மனநல ஆலோசனை வழங்கப்பட வேண்டும் என்றும் 2012 ஜூலை 2 உத்தரவிடப்பட்டது. ஆனால் அது தொடர்பாக பெரிய நடவடிக்கை எதுவும் இதுவரை எடுக்கப்படவில்லை. இந்நிலையில் பணியில் இருக்கும் காவலர்கள் தற்கொலை செய்யும் போக்கு அண்மைக் காலமாக அதிகரித்து வருகின்றது. காவலர்களுக்கு அவர்களின் உயர் அதிகாரிகளிடம் இருந்து தரப்படும் அழுத்தமே அப்பாவி பொதுமக்கள் மீதான கோபமாக மாறுகின்றது என்று உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது.
மன வலிகளும் வேதனைகளும் எந்த துறையில் பணியாற்றுகின்றவர்களையும் விட்டு வைப்பதில்லை. அவற்றை மாற்றுவதற்கு நிவாரணிகள் தேவைப்படுகின்றன. அதே நேரம் வேதனைதான் வாழ்க்கை என முடங்கிவிடாமல் சாதித்து காட்டும் மாற்றுத் திறனாளிகளை, பெரியோரின் பணிவான செயல்களை வாழ்க்கை பாடமாக ஏற்போம். இவ்வாரத்தில் இயேசுவின் சிலுவை பாடுகளை தியானிக்கின்றோம். சிலுவை மரணத்திற்கு பின் உயிர்ப்பு உண்டு. எனவே இன்றைய வலிகள் நாளைய மாற்றமாக மலரும் என நம்புவோம். மன வலிகளிலிருந்து மீண்டு வர முயற்சிகளை எடுப்போம்.
சுமக்கும் சிலுவைகளே, நான் வாழ என்னை தடுக்கும் சிலுவைகளே. அடுத்தவர் நலன் கருதி நன்மை செய்ய வரும்போது அடுக்கடுக்காய் வரும் சிலுவைகளே. அடுத்தவர் நலன் கருதி நன்மை செய்ய வரும்போது அடுக்கடுக்காய் வரும் சிலுவைகளே. ஆண்டவன் வழியினிலே நடந்திடும் பொழுதினிலும் தடுத்து விழச் செய்யும் சிலுவைகளே. ஆண்டவன் வழியினிலே நடந்திடும் பொழுதினிலும் தடுத்து விழச் செய்யும் சிலுவைகளே. தடுத்து விழச் செய்யும் சிலுவைகளே.
சிலுவை நாயகன் இயேசு துணையில் நானும் உங்களை
தீர வரும்போது நேர் எதிர் வருகின்ற சிலுவைகளே, நீதி நேர்மையுடன் உழைத்திட வரும்போது நேர் எதிர் வருகின்ற சிலுவைகளே, உண்மையை புதைத்துவிட்டு உயிர்களை பறித்திடும் வன்முறை சேர்க்கின்ற.
இன்றைய வழிகள் நாளைய மாற்றமாக மலரும் என்ற வாரம் ஒரு அலசல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.